வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அசாம் மக்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அசாம் மொழி வாரத்தை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2030 90 GW சூரிய சக்தி மின் உற்பத்தியை எட்டுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து மாகாணம் பிரிஸ்பேன் நகரில் இந்திய தூதரகத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று திறந்து வைத்தார். உத்தராகண்ட் மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மீத் தேசாய் ஒற்றையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் பட்டங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அசாமிய மொழிவார கொண்டாட்டத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேற்று தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் அசாம் மொழிவார விழா அம்மாநில மக்களின் மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு ஹெமந்த பிஸ்வ சர்மாவிற்கு பிரதமர் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் அசாமிய மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மக்கள் பெருமிதத்தோடு இந்நாளை கொண்டாடி மகிழ வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். அசாமிய மொழியின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அதிக அளவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டுமென்றும் அண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுத்து இந்நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டுமென்றும் திரு நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். 2030 90 GW சூரிய சக்தி மின் உற்பத்தி இலக்கை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று 7வது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், 50 சூரிய மின் உற்பத்தி பூங்காக்களை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார். இந்த பூங்காக்கள் மூலம் 37.5 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்னும் 6 ஆண்டுகளுக்குள் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கான இலக்கு எட்டப்பட்டுவிடும் என்றும் திரு பிரல்ஹத் ஜோஷி குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் உள்ள பிரிஸ்பேன் நகரில் இந்திய தூதரகத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று முறைப்படி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிஸ்பேன் தூதரகம் இந்தியாவிற்கும் குயின்ஸ்லாந்திற்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் உயர்கல்வி படிப்புகளுக்கான தொடர்பை மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இம்மாகாணத்தில் வசிக்கும் இந்திய வம்சாவளி மக்களுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் இந்த தூதரகம் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குயின்ஸ்லாந்து ஆளுநர் டாக்டர் ஜேனட் யங்கையும் சந்தித்து திரு ஜெய்சங்கர் பேசினார். இந்தியாவிற்கும் குயின்ஸ்லாந்திற்கும் இடையேயான பொருளாதார, வர்த்தக மற்றும் முதலீட்டிற்கான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். ஆப்பிரிக்க நாடான ஜாம்பியாவிற்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் இன்று தமது 4 நாள் பயணத்தை தொடங்கியுள்ளார். மொலம்போ நகரில் இந்தியா ஜாம்பியா நிரந்தர கூட்டு கமிஷனின் 6வது கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார, வர்த்தக மற்றும் மக்களுக்கு இடையேயான தொடர்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு கூட்டு கமிஷன் கூட்டம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 2005 புதுதில்லியில் 5வது கூட்டு கமிஷனின் கூட்டம் நடைபெற்றது. திரு கீர்த்தி வர்தன் சிங் இந்த பயணத்தின் போது ஜாம்பிய அரசின் முக்கிய தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் ஜாம்பியாவில் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் தொழிலதிபர்களுடன் நடைபெறும் வட்டமேசை மாநாட்டிலும் அவர் பங்கேற்க உள்ளார். இந்திய அமைச்சரின் ஜாம்பிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஹரியானாவில் விவசாய கழிவுகளை தீயிட்டு எரிக்க வேண்டாம் என்று அம்மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு ஷியாம் சிங் ராணா விவசாயிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு பக்கம் பயிர் கழிவுகளை தீயிட்டு எரிப்பதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், மற்றொரு பக்கம் பயிர் கழிவுகளை பல்வேறு முறைகளில் மறுசுழற்சி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாய கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை எரிவாயு தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஷியாம் சிங் ராணா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3வது முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும். மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் 7,994 வேட்பு மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இம்மாநிலத்தில் இம்மாதம் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்து நேரிட்ட விபத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். கார்கள் என்ற இடத்திலிருந்து குமான் என்ற இடத்திற்கு இந்த பேருந்து சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பேருந்தில் 40 பயணிகள் பயணித்ததாகவும், 200 மீட்டர் பள்ளத்தில் இந்த பேருந்து விழுந்திருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்புப் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்தவர்களை ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெறுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. குடியரசுக் கட்சி சார்பில் திரு டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் திருமதி கமலா ஹாரிஸும் களத்தில் உள்ளனர். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இரு தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி மற்றும் வெலிங்டன் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் விழுந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார்.
நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக குன்னூர் மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. வெலிங்டன் ராணுவ மையம் அருகே ராட்சத மரம் வாகனத்தின் மீது விழுந்ததால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குன்னூர் பகுதியில் வீட்டின் மீது மண் சரிந்ததால் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதியில் 7 வீடுகள் சேதமடைந்துள்ளன. குன்னூர், கோத்தகிரி, குந்தா ஆகிய பகுதிகளில் மரங்கள் ஆங்காங்கே விழுந்து அவை உடனடியாக அகற்றப்பட்டன. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் சிறிதளவு மண் சரிவு ஏற்பட்டு உடனடியாக அந்த சாலை சீரமைக்கப்பட்டது. ரயில் பாதை முழுவதுமாக சீரமைக்கப்படாததால் இன்றும் நாளையும் மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே மற்றும் கர்நாடகத்தின் தெற்கு உள்பகுதியில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபாரில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது. தலைநகர் தில்லியில் நள்ளிரவு முதல் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. காலை நேரங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடுமையான பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் வடகிழக்கு பகுதிகளில் மிதமானது முதல் அடர்ந்த பனிமூட்டம் காலை நேரத்தில் நிலவக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக டேபிள் டென்னிஸ் ஃபீடர் கேரக்காஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் ஒற்றையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் பட்டங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். வெனிசுலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 3-0 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோசேப் ஃபிரெட்டை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஹர்மித் தேசாய் கிருத்விகா ராய் இணை கியூபா இணையை 3-2 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றியது. தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது. இன்று நடைபெறும் முதலாவது லீக் போட்டியில் உத்தரப்பிரதேசம் அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் கர்நாடக உத்தராகண்ட் அணிகள் மோதுகின்றன. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 31 அணிகள் பங்கேற்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை ஜம்ஷெட்பூர் அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாம் மக்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அசாம் மொழி வாரத்தை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2030ஆம் ஆண்டிற்குள் 90 GW சூரிய சக்தி மின் உற்பத்தியை எட்டுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து மாகாணம் பிரிஸ்பேன் நகரில் இந்திய தூதரகத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று திறந்து வைத்தார். உத்தராகண்ட் மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மீத் தேசாய் ஒற்றையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் பட்டங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.